கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 20 அத்தியாயம். ரவிதாசன் விஜயம். சிதம்பரத்தின் எல்லையை தாண்டி வாகீசன் காட்டு மன்னார் கோயிலை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். எங்கே போகிறோம் என்பது அவனுக்கு தெரியவில்லை. எனினும் முண்டாசுக்காரன் குறிப்பிட்ட இடத்தை அடைந்து விடலாம் எனும் நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. வெகு தூரம் நடந்து கால்கள் துவண்டு சோர்வடையும் நிலை ஏற்பட்ட பொழுது தன் பின்னால் குதிரை ஒன்று வரும் குளம்படி ஓசை கேட்கவே திரும்பி நோக்கினார். என்னைய வாகீசரே, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிவிட்டீர்களே என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் வந்தவன். பிறகு, எங்கே உங்களுடைய நண்பர்கள்? அவர்களை தஞ்சைக்கு அனுப்பிவிட்டு நீர் மட்டும் புறப்பட்டு விட்டீரா என்று கேட்டபொழுது வாகீசனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இன்பவள்ளி பிரம்மை பிடித்தவள் போல் ஓடியதும், அவளை தொடர்ந்து முதியவர் சிறு குழந்தை போல் பின் தொடர்ந்து சென்றதும், தான் அவர்களோடு செல்வதா வேண்டாமா என்று யோசித்து முடிவதற்குள் அவர்கள் போன திசையே தெரியாது போய்விட்டதையும் எண்ணும் பொழுது வாகீசனுக்கு முதியவர் மீது கோபம் கூட வந்தது. அதனால் முண்டாசுக்காரன் கேட்டதும் துணிவோடு, அவர்கள் போனால் போகட்டும் ஐயா, நான் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்வதற்கு உண்டான தகுதி என்னிடம் இருக்கிறது என்றான். முண்டாசுக்காரன் குதிரையின் மேலிருந்து கீழிறங்கி தெருவோரமாக மறைவிடத்திற்கு சென்று, உங்கள் தகுதியை பற்றி எனக்கு சந்தேகம் இல்லை ஐயா, ஆனால் சோழ நாட்டில் ஒரு கலைஞர் கூட இருக்கக்கூடாது என்று நான் திடமான முடிவு செய்திருக்கும் பொழுது சிற்பியையும் நடன ராணியையும் கோட்டை விட்டால் என்ன அல்லவா கேட்பார்கள் என்று குரலில் சற்று வேதனை கலந்தவாறு கூறினான். வாகீசன், உங்களை யார் கேட்பார்கள்? குறிப்பாக எங்களை அழைத்து வருமாறு யாரும் கட்டளையிட்டிருந்தார்களா என்று ஆவல் நிறைந்த குரலில் கேட்டான். ஆமாம், குறிப்பாக நாட்டிய ராணியை கட்டாயம் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் என்றான் முண்டாசுக்காரன். அப்படி குறிப்பாக கூறியவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று வாகீசன் கேட்டான்.
கட்டாயம் சொல்லத்தான் போகிறேன். என்னுடன் வருவதற்கு நீர் நிச்சயப்படுத்திக் கொண்டு விட்டீரா? அதை சொல்லும் என்று கேட்டான் முண்டாசுக்காரன் சற்று கோபம் நிறைந்த குரலில். உங்களுடன் வருவதற்காகவே இந்த பாதையில் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். இல்லாவிடில் நான் தஞ்சையை நோக்கி சென்று கொண்டிருக்க மாட்டேனா என்றான் வாகீசன். முண்டாசுக்காரன் சற்று உற்சாகம் நிறைந்த குரலில், உங்களுக்கு இந்த நாட்டில் இருப்பதற்கு பிடிக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். என்னுடன் எப்படியும் வந்து விடுவீர்கள் என்பதையும் நான் அறிவேன். என்றாலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டேன். சரி, பொழுது சாய்வதற்குள் நாம் திருநாராயணபுரம் போய் சேர்ந்து விடுவோம். இன்றிரவு நான் ஒருவரை எதிர்பார்க்கிறேன். அவர் வந்துவிட்டார் என்றால் சோழ நாட்டிற்கு ஆபத்து காலம் நெருங்கிவிட்டது என்பது பொருள். அவரையும் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றார். அவன் சொல்வது வாகீசனுக்கு புரியவில்லை என்றாலும் அடிக்கடி அவரை கேள்விகள் கேட்டு தொந்தரவு செய்யாமல் பின் தொடர்ந்தான். அவர்கள் திருநாராயணபுரம் அருகே உள்ள ஒரு சிறு கிராமத்திற்கு போய் சேர்ந்த பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. வாகீசன் களைப்பு மிகுதியால் அந்த வீட்டின் திண்ணையில் போய் படுத்து விட்டான். பசியை தீர்த்து கொள்ள ஆகாரம் கொண்டு வருவதற்கு முண்டாசுக்காரன் செல்ல முற்பட்ட பொழுது வாகீசன் ஒன்றும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். பிறகு மிகவும் வற்புறுத்தியதன் பேரில் பாலும் பழமும் சற்று சாப்பிட்டவுடன் அவனை நித்ராதேவி ஆட்கொண்டு விட்டாள். நல் இரவு கடந்திருக்கும். அப்பொழுது உள்ளே யாரோ பேசுவது போல் கேட்டது. இருவர் மூவர் ஒரே சமயத்தில் பேசுவதும், பிறகு ஒருவர் மட்டும் சற்று மெல்லிய குரலில் பேசுவதுமாக வாகீசன் செவிகளில் விழுந்தது. உள்ளே விளக்கில்லை. அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதன் தொடர்பும் அவனுக்கு புரியவில்லை. என்றாலும் முண்டாசுக்காரன் குரல் இடையிடையே கேட்டதிலிருந்து அவன் எதிர்பார்த்த முக்கிய அந்த நபர் வந்துவிட்டார் என்பது அவனுக்கு புலப்பட்டது. அத்தோடு அவனுடைய தூக்கமும் நன்றாக களைந்துவிட்டது. தனக்கு அந்த முக்கிய நபரை அறிமுகம் செய்து வைக்கின்றேன் என்று கூறிய முண்டாசுக்காரனை அழைத்து வந்து தான் விழித்துக் கொண்டதாக கூறி உடனே அவரை தனக்கு அறிமுகம் செய்து வைத்தால் நல்லது என்று கேட்பதற்காக திண்ணையை விட்டு இறங்க எத்தனைத்தான். அப்பொழுது உள்ளே இருந்து கேட்ட ஒரு குரல் அவனை திடுக்கிட வைத்தது.
சித்திரக்காரன் என்றும் சிற்பி என்றும் கூறி யாரையாவது தவறானவர்களை அழைத்து வந்து காரியத்தை கெடுத்துவிட போகிறாய் தம்பி. உனக்கு அனுபவமே போதாது. நன்றாக அவன் தூங்குகிறான் என்று என்னிடம் வந்து தெரிவித்தாய். நானும் உன் பேச்சை கேட்டு ஏதேதோ பேசிக் கொண்டிருந்து விட்டேன். சோமன் சாம்பவா, நீ போய் பார். திண்ணையில் படுத்திருந்தவன் விழித்துக் கொண்டு விட்டான் போல் தோன்றுகிறது
என்றது அந்த குரல். அந்த குரலுக்கு உரியவர் வேறு யாரும் அல்லர், தஞ்சை பாதாள சிறையில் சிறைப்பட்டிருந்த ரவிதாசன் தான். வாகீசனுக்கு ரவிதாசனை தெரியாது என்றாலும் ஏதோ அரைகுறையாக கேள்விப்பட்டிருக்கின்றார். பார்த்ததும் இல்லை. மேலும் அரசியல் விவகாரங்களில் வாகீசன் இதுவரையில் கவனம் செலுத்தியதும் இல்லை. அதனால் தஞ்சையில் பாதாள சிறையில் வாடியவன் என்பதையும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவி படைகளில் மிக முக்கியமானவன் என்பதையும் அவன் அறிய மாட்டான். ஆனால் தான் விழித்துக் கொண்டு விட்ட இந்த நிலை எப்படி உள்ளே இருப்பவர்களுக்கு தெரிந்தது என்பதுதான் அவனுக்கு ஆச்சரியத்தை அதிகமாக்கியது. தான் விழித்துக் கொண்டு விட்டது புலப்படுமானால் அதனால் ஏதாவது ஆபத்து நேருமோ என்பதற்காக வாகீசன் சற்றென்று திரும்பி படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவன் போல் குரட்டை விடலானான். தன் அருகே ஒருவர் வந்து நிற்பதையும் தன் முகத்தருகே குனிந்து பார்ப்பதையும் அவன் உணர்ந்தான். என்றாலும் அவன் விட்ட குரட்டை அவரை மறுநிமிடமே உள்ளே விரட்டியது என்பதையும் தெரிந்து கொண்டான். இப்பொழுது மீண்டும் உள்ளே இருந்து குரல் கேட்டது.
நன்றாக தூங்குகிறான். குரட்டை ஒளி இந்த கூரையை இடித்து தள்ளிவிடும் போலிருக்கிறது என்றான் சோமன் சாம்பவன். குரட்டை விடுவதனால் தூங்குகிறான் என்று முடிவு செய்து விட்டாயா? நான் இப்பொழுது நன்றாக குரட்டை ஒளி எழுப்பி காட்டட்டுமா? யார் அந்த இளைஞன் என்று சொன்னாய்
என்று கேட்டான். இப்பொழுது முண்டாசுக்காரன் மெல்லிய குரலில், சோழ நாட்டில் பெரிய கலைக்கூடம் ஒன்றை அமைப்பதற்கு இளவரசருக்கு யோசனை கூறி சிற்பி ஒருவரும் நாட்டிய ராணி ஒருத்தியும் ஓவியர் ஒருவரும் தஞ்சைக்கு புறப்பட்டு செல்லவிருந்தார்கள். அவர்கள் சிறந்த கலை மேதைகள் என்பது தனக்கு தெரியும் என்று தலைவி கூறினார்கள். சோழ நாட்டில் உள்ள கலைஞர்களை எல்லாம் அங்கிருந்து எப்படியாவது வெளியேற்றி வந்துவிடு என்றார்கள். அதனால் அவர்களை சோழ நாட்டிலிருந்து வெளியேற்றி மதுரைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்தேன். சிற்பியும் நடனராணியும் எனது திட்டம் தெரிந்தோ தெரியாமலோ ஓடிவிட்டார்கள். ஆனால் இந்த ஓவியர் மட்டும் சோழ நாட்டில் இருக்க விருப்பப்படாமல் என்னுடனே வந்து விடுவதாக வாக்களித்தார் வந்துவிட்டார் என்றார். சிறிது நேரம் மௌனம் நிலவியது.
நாட்டிய ராணி என்று நீ யாரை சொல்கிறாய்? அருண்மொழிவர்மருடைய அபிமான பெண், அயல் நாட்டிலிருந்து வந்தவள், இங்கு எங்கோ இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். திட்டவட்டமாக எந்த காரியத்தை நிறைவேற்றாவிட்டாலும் எட்டிக்காரியான குந்தவை அவளை அருண்மொழிவர்மரிடமிருந்து பிரிப்பதற்கு சூழ்ச்சி செய்து அதில் வெற்றி கண்டு விட்டாள் என்றும் கேள்விப்பட்டேன். அந்த பெண்ணைத்தானே குறிப்பிடுகிறாய்
என்று கேட்டான் ரவிதாசன். முண்டாசுக்காரன், ஆமாம் என்று தான் சொல்லி இருக்க வேண்டும். அவன் என்ன சொன்னான் என்பது வெளியே வாகீசன் செவிகளில் விழவில்லை. அப்பொழுது யாரோ அலட்சியமாக சிரிக்கும் ஒலி கேட்டது. அதைத் தொடர்ந்து,
பைத்தியக்காரா, உங்கள் தலைவிக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்க வேண்டும். இன்னும் இழந்த பாண்டிய நாட்டின் ஒரு கையகல நிலத்தை கூட மீட்கவில்லை. அதற்குள் கைப்பற்றப்பட்ட நாட்டிலே கலை வளர்ச்சி அடைவதற்காக கலைஞர்களை சேர்க்கிறார்களா? அவ்வளவுதான், எல்லா திட்டங்களும் குட்டிச்சுவராக வேண்டியதுதான். சிற்பியும் நாட்டிய ராணியும் உன் திட்டத்தை அறிந்து தப்பிவிட்டார்கள் என்று வேறு பெருமையாக கூறுகிறாய். அவர்கள் தப்பியதும் ஒன்றுதான். இதோ இந்த திண்ணையில் தூங்கி நம்மோடு வரப்போவதாக சொல்கிறாயே, அவனும் ஒன்றுதான். கலைஞர்களும் வேண்டாம், கற்பாறைகளும் வேண்டாம். முதலிலே திண்ணையில் தூங்குபவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி வீர நாராயண ஏரியில் கொண்டு போய் போட்டுவிட்டு வா. நாம் பொழுது விடுவதற்குள் இங்கிருந்து புறப்பட்டு வெகு தூரம் சென்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். தொல்லை கொடுப்பதற்கு ஓவியரை வேறு அழைத்து வந்திருக்கிறாய். நான் சிறையிலிருந்து தப்பிவிட்டேன் என்ற செய்தி இதற்குள் எட்டு திக்கிலும் பரவியிருக்கும். எந்த நொடியிலும் என்னை கண்டுபிடிப்பதற்கு ஆட்கள் காற்றிலும் கடிதாக பறந்து வருவார்கள். போ, இப்பொழுதே சீக்கிரம் காரியத்தை முடி
என்று கர்ஜித்தது அந்த குரல். இவ்வளவு தூரம் கடுமையாகவும் திட்டவட்டமாகவும் சொல்லக்கூடிய அந்த நபர் வேறு யாரும் அல்லர், ரவிதாசன் தான். தஞ்சை பாதாள சிறையிலிருந்து அவன் எப்படி தப்பினான் என்று நாம் ஆச்சரியப்படுவது போல் தஞ்சை நகரமே வியப்பில் ஆழ்ந்திருந்தது. ஒன்று மரியாத அப்பாவிகளான சிறை காவலர்கள் தங்களுக்கு என்ன நேருமோ, என்ன ஆகுமோ என்று அதிர்ச்சியுடன் தான் இருந்தார்கள். ரவிதாசன் தன்னோடு சோமன் சாம்பவனையும் சேர்த்துக் கொண்டு பாதாள சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்து விட்டான். இனி அவனுடைய நோக்கம் ஆனைமலை காட்டுக்கு விரைந்து சென்று அமரபுஜங்க பாண்டியனோடு சேர்ந்து கொள்ள வேண்டியது என்பதாகும். தன்னை அவர் காணும் பொழுது அளவிட முடியாத ஆனந்தத்திற்கு உள்ளாவார் என்று ரவிதாசன் எண்ணினான். இனிமேல் மீளவே முடியாத சிறையிலிருந்து தான் தப்பி வந்தது எப்படி என்று அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு உற்சாக மூட்டும் வாயிலாக சோழ நாட்டை நிர்மூலப்படுத்தக்கூடிய சக்தி தன்னிடம் இருக்கிறது என்பதை புலப்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணினான். ரவிதாசன் கூறியதில் உள்ள உண்மையை உணர்ந்து முண்டாசுக்காரன் விரைந்து வெளியே வந்து பார்த்தபொழுது வாயீசனை காணவில்லை. தன் கால்களையும் கைகளையும் கட்டி ஏரியில் போட்டுவிடப் போகின்றார்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்த வாகீசன் உடனே அங்கிருந்து தப்பிவிட வேண்டும் என்று உணர்ந்து மெல்ல அங்கிருந்து நழுவினான். எங்காவது மறைந்து கொள்வதற்காக ஓட்டமும் நடையுமாக மறைவிடத்தை நோக்கி ஓடினான். தொலைவிலே அவன் சென்று கொண்டிருப்பது பின் நிலவு வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்ததால் முண்டாசுக்காரன் அவனை துரத்தி கொண்டு சென்றான். கடைசியாக அவனை பிடித்து விட்டான். இருவருக்கும் துவந்த யுத்தம் நடந்தது. தூரிகையை பிடிக்கும் கை ஆனாலும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நிலை வந்த பொழுது வாகீசனுக்கு எங்கிருந்துதான் அசுரபலம் வந்ததோ தெரியவில்லை. முண்டாசுக்காரனை ஒரே குத்தில் கீழே விழச் செய்துவிட்டு தானும் போகும் திசை தெரியாமல் ஓடலானான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.